இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-99-146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு உதவி. தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை தம்மோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள தேடுகிற வழிகள் அநேகம் உண்டு. இயற்கை பொருள்கள் இடைவிடாமல் நமது புலன்களுக்கு அறிவை கொடுக்கின்றன. தேவனுடைய சிருஷ்டிகளிலே விளங்குகிற அவருடைய அன்பும் மகிமையும் திறந்த இருதயத்திலே பதிக்கின்றன. இயற்கை வஸ்துகள் மூலமாக தேவன் அனுப்புகிற செய்திகளை கவனமுள்ள காது கேட்டு அறிந்து கொள்ளக்கூடும். பசுமையான வயல்கள், உயர்ந்த மரங்கள், முக்குகள், புஷ்பங்கள், கடந்து செல்லுகிற மேகங்கள், பெய்கிற மழை, சப்தைக்கின்ற சிற்றாறு, வான மண்டலங்களின் மகத்துவங்கள் ஆகிய இவை நமக்கு இருதயங்களோடு பேசுகிறது போல பேசி, அவைகள் எல்லாவற்றையும் படைத்தவரோடு நாம் பழகி கொள்ளும்படி நம்மை அழைக்கின்றன. நம்முடைய இரட்சகர் தமது சிறந்த போதகங்களை இயற்கை வஸ்துக்களோடு ஒட்டி பேசினார். மரங்கள், பறவைகள், பள்ளத்தாக்கிலுள்ள மலர்கள், குன்றுகள், குளங்கள், அழகு வாய்ந்த ஆகாய மண்டலங்கள் ஆகிய இவை மாத்திரமல்ல, அன்றாட ஜீவியத்தோடு சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் சத்திய வார்த்தைகளோடு சேர்த்து பேசப்பட்டிருக்கிறபடியால், உழைப்பாளி ஒருவன் தனது வேலைகளின் மத்தியிலும் கூட அவருடைய போதகங்களை மிகவும் எளிதாக அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தம்முடைய வீடாகிய பூமியை வெகு அழகுள்ளதாக படைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சிருஷ்டிப்பின் நலத்தை கண்டு அதன் இயல்பான அழகை பார்த்து மகிழ வேண்டுமென்று விரும்புகிறார். அவர் அழகின் மேல் பிரியமுள்ளவர். ஆயினும் வெளியான அலங்காரத்தை பார்க்கிலும் இருதயத்தின் உள்ளான அழகே அதிகமாக விரும்புகிறார். மலர்களின் அடக்கமான லட்சணங்களாகிய தூய்மையையும் கபடமின்மையையும் நாம் அப்யாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் கூர்ந்து கவனிப்போமானால், தேவன் சிருஷ்டித்திருக்கிறவைகளெல்லாம் நாம் கீழ்ப்படிந்து நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்று நமக்கு போதிக்கின்றன. வழி ஒன்றுமில்லாத ஆகாய வழியில் யுகம் யுகமாக தங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற பாதைகளில் செல்லுகின்ற நட்சத்திரங்கள் தொடங்கி சிறிய அணுக்கள் வரையிலும் உள்ள எல்லா இயற்கை பொருட்களும் சிருஷ்டிகருடைய சித்துக்கு கீழ்ப்படுகின்றன. தேவன் தாம் படைத்திருக்கிற ஒவ்வொரு வஸ்துவையும் ஆதரித்து வளர்க்கிறார். எல்லையில்லாத ஆகாய வழியில் தொங்குகின்ற கணக்கற்ற மண்டலங்களை தாங்கிக் கொண்டிருக்கிற தேவன், அச்சமின்றி பாடிக்கொண்டு அலைகிற சிறிய ஊர்க்குருவிக்கும் அதற்கு தேவையானதெல்லாவற்றையும் சவசரித்து கொண்டிருக்கிறார். மனுஷர் தினத்தோறும் தங்கள் வேலைகளுக்கு போகும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுதும், இரவில் படுக்க போகும் பொழுதும், அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுதும், பணக்காரன் தனது மாளிகையில் மனங்கழிந்து உண்ணும் பொழுதும், அல்லது ஏழை ஒருவன் தனது மக்களுடன் தன் சொற்ப ஆகாரத்தை பகிர்ந்துண்ணும் பொழுதும் பரமபிதா இவர்கள் ஒவ்வொருவரையும் உருக்கத்தோடு கவனிக்கிறார். தேவனுக்கு தெரியாமல் ஒருவரும் கண்ணீர் சிந்துவதில்லை. அவர் பார்க்காமல் ஒருவரும் நகைப்பதும் இல்லை. இதை நாம் பூரணமாக நம்புவோமானால் நமது கவலைகள் எல்லாம் நீங்கிவிடும். நமது ஜீவியத்தில் ஏமாற்றம் இராது. ஏனெனில் ஒவ்வொரு காரியமும், அது பெரிதானாலும் சரி சிறிதானாலும் சரி, தேவனுடைய கரங்களில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கும். தேவனே பல கவலைகளால் மலைப்பதுமில்லை, அவற்றின் பாரத்தால் அவர் அழுந்தி போகிறதும் இல்லை. இதை அறியாத அநேகருக்கு கிடையாத ஆத்ம இளைப்பாறுதல் நாம் அடையலாம். உன்னுடைய புலன்கள் கண்ணை கவருகின்ற இந்த உலகத்தின் அழகிலே மகிழும் பொழுது வரப்போகிற மறு உலகத்தை பற்றி நினை. அங்கே பாவ மரணங்களின் தோஷம் காணப்படுகிறதில்லை. சாபத்தின் நிழல், இயற்கை பொருட்கள் மேல் படுகிறதும் இல்லை. இரட்சிக்கப்பட்டவர்களுடைய இன்பகரமான இருப்பிடத்தை உன் உள்ளத்தில் பாவனை செய்து கொள். பின்னும் அது நீ பாவனை செய்து கொண்டதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு மகத்துவம் பொருந்தியதென்று ஞாபகப்படுத்திக்கொள். இயற்கையாக தேவன் அளித்திருக்கிற விதவிதமான வஸ்துக்களில் அவருடைய சிறந்த மகிமையின் ஒரு மங்கலான ஒளியை மாத்திரம் நாம் பார்க்கிறோம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆதாயம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வழிபடுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. கவி பாடுகிறவர்களும் தாவர சங்கம் சாஸ்திரிகளும் இயற்கை விஷயமாக பல காரியங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் உலகத்தின் அழகை வெகு கணிசத்தோடு கவனித்தால் இன்பம் அனுபவிக்கிறவன் கிறிஸ்துவனே. ஏனென்றால் அவன் எது தன்னுடைய பிதாவின் கைவேலை என்று அறிந்து மலர், செடி, மரங்கள், விளங்குகின்ற அவருடைய அன்பை காண்கிறான். குன்று, பள்ளத்தாக்கு, நதி, சமுத்திரம் ஆகிய இவைகள் தேவன் மனுஷனுக்கு காட்டியிருக்கிற அன்பின் தோற்றங்கள் என்று நோக்கி பார்க்காத மனுஷன் அவற்றின் அழகை அறிந்து கொள்ள முடியாது. தேவன் நமக்காக செய்கிற காரியங்கள் மூலமாகவும், இருதயங்களில் கிரியை நடப்பிக்கிற அவருடைய ஆவியின் மூலமாகவும் நம்மோடு பேசுகிறார். நமக்கு நேரிடுகிற சம்பவங்களிலும் நம்மை சுற்றிலும் உண்டாகுகிற மாறுதல்களின் அநேக மென்மையான படிப்பினைகளை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த படிப்பினைகளை அறிந்து கொள்ளும்படி நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். தேவனுடைய படைப்பு தொழிலை அறிய விரும்பிய சங்கீதக்காரன், பூமி கர்த்தருடைய காருணியத்தினால் நிறைந்திருக்கிறது என்று, எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்கிறான். தேவன் தமது வார்த்தையின் மூலமாகவும் நம்மோடு பேசுகிறார். இதிலே அவருடைய குணாதிசயம் எவ்விதமானதென்று, அவர் மனுஷரோடு நடந்து கொள்வது எவ்வாறென்றும், மீட்பின் பெரிய வேளை எப்படிப்பட்டதென்றும் வெகு தெளிவாக காட்டியிருக்க காணலாம். இன்னும் இதிலே முற்பிதாக்கள், தீர்க்கதரிசிகள், மற்ற பூர்வீக பரிசுத்தவான்களாகிய இவர்களுடைய தூய்மை நமக்கு முன்னே விவரிக்கப்படுகிறது. அவர்களும் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். நமக்கு நேரிடுகதை போன்ற தடைகள் அவர்களுக்கு இருந்த போதிலும், நம்மை போல் அவர்களுக்கு சோதனைகள் உண்டான போதிலும், அவர்கள் எவ்விதமாக தைரிய நெஞ்சுடையவர்களாகி தேவ கிருபையால் அவற்றை ஜெயித்தார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். இதை பார்க்க பார்க்க, நீதிமான்களாவதற்கு நாம் படுகிற பிரயாசத்தில் தைரியம் கொள்கிறோம். கஷ்டங்களின் மூலமாக கிடைத்த விளையேற பெற்ற ஞானம், அறிவை பற்றியும், அவர்களுடைய ஒளி, அன்பு, ஆசீர்வாதங்களை பற்றியும், அவர்களுக்கு அருளப்பட்ட கிருபையின் பெலத்தால் அவர்கள் செய்த வேலையை பற்றியும் நாம் படிக்கும் பொழுது, அவர்களை தூண்டின அதே ஆவியானவர் பரிசுத்த வைராக்கியம் என்ற தீபத்தை நமது இருதயத்திலே ஏற்றி குணாதிசயத்தில் அவர்களைப் போல இருக்க வேண்டும் என்கிற ஆசையை நம்மில் எழுப்புகிறார். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்று இயேசு பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தை பற்றி பேசினார். புதிய ஏற்பாட்டை பற்றியும் இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மையாயிருக்கிறது. என்னை குறித்து என்ற வார்த்தை குறிப்பிடும் மீட்பர் பேரிலேதான் நித்திய ஜீவனை அடைவதற்கான நமது நம்பிக்கையை நிலைத்திருக்கிறது. வேதம் முழுவதும் கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லியிருக்கிறபடியால், சிருஷ்டிப்பின் முதல் வரலாறு தொடங்கி இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற கடைசி வாக்குத்தத்தம் வரை அவருடைய கிரியைகளை பற்றி வாசித்து அவருடைய சத்தத்தையும் கேட்கிறோம். நீ இரட்சகருடனே நெருங்கி பழக விரும்பினால் பரிசுத்த வேதாகமத்தை படி. தேவனுடைய வசனங்களால் உன் இருதயத்தை நிரப்பு. அவை உன்னுடைய கொடுந்தாகத்தை தணிக்கிற தண்ணீரானவை. அவை வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பமுமாம். நீங்கள் மனுஷகுமாரருடைய மாம்சத்தை புசியாமல், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்றும், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்றும் இயேசு சொல்லியிருக்கிறார். நம்முடைய சரீரங்கள் நாம் புசித்து குடிக்கிறவைகளால் வளருகின்றன. இயற்கை பொருட்களில் எவ்விதமான ஒழுங்கு இருக்கிறதோ அவ்விதமே ஆவிக்குரிய விஷயத்திலும் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மேனியையும் பெலத்தையும் தரத்தக்கது நாம் தியானிக்கும் காரியங்களை பொறுத்ததாயிருக்கிறது. மீட்பின் விஷயத்தை பற்றி தூதர்களுடன் கூட கவனித்து நோக்க விரும்புகிறார்கள். முடிவில்லா நித்தியத்தின் யுகங்களில் இவ்விஷயமே மீட்கப்பட்டவர்களுடைய அறிவியலும் சங்கீதமுமாயிருக்கும். அது இப்பொழுது நாம் ஊக்கத்தோடு படித்து சிந்திப்பதற்கேற்ற பொருள் அல்லவா? இயேசுவினுடைய அளவற்ற இரக்கம், அன்பு ஆகிய இவற்றை பற்றியும், நமக்காக அவர் செலுத்தின பலியை பற்றியும் கவனத்தோடு, வணக்கத்தோடும் சிந்திக்க வேண்டியது நமது கடமை. நமது அருமையான மீட்பரும் மத்தியஸ்தருமானவருடைய லட்சணங்களை பற்றி நாம் அடிக்கடி பேச வேண்டும். தமது ஜனங்களை தங்கள் பாவங்களில் நின்று இரட்சிக்கும்படி வந்தவருடைய வேலையை பற்றி தியானிக்க வேண்டும். பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் இவ்வாறு தியானிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசமும் அன்பும் பலனடைகின்றன. இவற்றோடு நமது ஜபங்கள் கலந்து வரும் பொழுது அவைகள் தேவனுக்கு மிகவும் பிரித்தி உள்ளதாயிருக்கும். நமது ஜபங்கள் கருத்தும் ஊக்கம் உள்ளதாக கடவது இயேசுவின் மீது விடாப்பற்று உண்டாகும். அவர் மூலமாக தேவன் அண்டை வருகிற எல்லோரையும் கடைசி பரியந்தம் ரட்சிக்க அவருக்கு வல்லமை உண்டு என்கிற அறிவானது ஒவ்வொரு நாளும் உயிரடைந்து ஓங்கும். இரட்சகருடைய உத்தமத்தை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது அவருடைய பரிசுத்தத்தின் சாயலாக நாம் முழுவதுமாக மாறி உயிரடைய வேண்டும் என்கிற ஆசை கொள்வோம். நாம் வழிபடுகிறவரை போல நாமும் ஆக வேண்டும் என்று நம் ஆத்மாவிலே பசிதாகம் உண்டாகும். எவ்வளவுக்கு அதிகமாக நம் எண்ணங்கள் கிறிஸ்துவிடம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் மற்றவர்களிடத்தில் அவரை பற்றி பேசி உலகத்துக்கு அவரை வெளிப்படுத்துவோம். வேதம் அறிவாளிகளுக்காக மாத்திரமல்ல, அதற்கு மாறாக அது சாதாரண ஜனங்களுக்கேற்ற எழுதப்பட்டது. இரட்சிப்புக்கு அவசியமான பெரிய சத்தியங்கள் பட்டப்பகல் வெட்ட வெளிச்சமாக வரையப்பட்டிருக்கின்றன. ஆம், தெளிவாக காட்டியிருக்கிற தேவனுடைய சித்தத்தை பின்பற்றாமல் தங்கள் சுயபுத்தி மார்க்கமாய் செல்லுகிறவர்களை தவிர வேறொருவராவது தங்கள் வழி தவறி கெட்டு போக மாட்டார்கள். வேதம் கற்பிக்கிறதை பற்றி பிரிந்தொருவன் கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். நாமே தேவ வசனத்தை படிக்க வேண்டும். நாமே சிந்தனை செய்து அறிவடைவதற்கு பதிலாக மற்றவர்கள் ஆலோசித்து பேசுவதை நாம் அங்கீகரித்தலை படுவோமாகில் நம்முடைய ஊக்கங்கள் குன்றி நமது திறமையெல்லாம் குறைந்து போகும். சிறந்த மனோதத்துவங்களுக்கேற்ற காரியங்களில் அவற்றை சொல்ல விடாமல் தடுப்போமானால் அவையும் குறுகி போகும். இப்படி குறுகி போகுமாயின் தேவ வசனத்தின் ஆழ்ந்த கருத்தை அறிந்து கொள்ள திறமை அந்த தத்துவங்களுக்கு இல்லாமலே போகும். வேத வசனங்களையும் ஆவிக்குரிய விஷயங்களையும் ஒன்றோடு ஒன்று ஒத்து பார்த்து இவ்விதமாக வேதாகமத்தில் உள்ள பொருட்களில் சம்பந்தத்தை கண்டுகொள்வதிலே நமது மனதை செலுத்தினால் நமது புத்தி விசாலமாகிறது. புத்தியை பலப்படுத்துவதற்கு வேதம் படிப்பதை பார்க்கிலும் மேலானது வேறொன்றும் இல்லை. எண்ணங்களை மேலானதாக்கி தத்துவங்களுக்கு ஊக்கத்தை கொடுப்பதற்கு ஆழ்ந்த கருத்துக்கள் சிறந்த சக்தி அடக்கங்களாகிய வேதாகமத்தை போன்ற சக்தி உள்ள புஸ்தகம் வேறொன்றுமில்லை. மனுஷன் தகுந்த பிரகாரம் தேவ வார்த்தையை படிப்பார்களானால் அவர்கள் புத்தி விசாலிக்கும், அவர்களுக்கு சிறந்த குணமாகும். மேலும் தற்காலத்தில் காண்பதற்கருமையான உறுதியான நோக்கமுடையவர்கள் ஆவார்கள். வேதாகமத்தை விரைவாக வாசிப்பதினால் யாதொரு பயனும் இல்லை. அவ்வாறு ஒரு மனுஷன் வேதம் முழுவதும் வாசித்த போதிலும் அதன் நலத்தை காணவாவது ஆழ்ந்து புதைந்த கருத்தை அறிந்து கொள்ளவாவது முடியாமல் போகிறான். குறித்த நோக்கம் இல்லாத ஒரு அவசிய உபதேசமும் அடையாமல் அநேக அதிகாரங்களை வாசிப்பதை பார்க்கிலும் ஒரு வசனத்தில் உட்கருத்து நமது கருத்துக்கு தெளிவாக இரட்சண்யத்துக்கும் அவ்வசனத்திற்கும் உள்ள சம்பந்தம் தெளிவாகும் வரையிலும் அதே வசனத்தை படிப்பது மிகவும் பிரயோஜனமாகும். வேதாகமத்தை உன்னிடத்திலேயே வைத்துக்கொள். சமயம் கிடைத்த வேளையில் அதை படி. வசனங்களை ஞாபகத்தில் பதி. வீதிகளின் வழி நடக்கும் பொழுது கூட நீ அதன் ஒரு பாகத்தை வாசித்து அதை பற்றி சிந்தனை செய்து இலகுவாக அதை உன் உள்ளத்தில் பதிய செய்யலாம். நாம் கருத்தோடு கவனித்து ஜெப சிந்தையினையோடு படிக்காவிட்டால் நாம் ஞானமடைய முடியாது. வேதத்தில் சில பாகங்கள் மெய்யாகவே மிக தெளிவாயிருக்கிறபடியால் ஒருவரொருவர் தர்பந்தம் கொள்ள முடியாது. ஆனால் பார்த்தவுடனே அர்த்தம் விளங்கி கொள்ள முடியாத பாகங்களும் இருக்கின்றன. நாம் வேதத்தின் ஒரு பாகத்தை மற்றொரு பாகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கவலையோடு ஆராய்ந்து ஜெபத்தோடு சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட படிப்புக்கு மிகுதியான பலன் கிடைக்கும். சுரங்கம் தோண்டுகிற ஒருவன் பூமியின் உட்புறத்தில் பொன் பாலம் பாலமாக போகிறதைக் கண்டு மறைக்கப்பட்ட பொக்கிஷத்தை தேடுகிறது போல எவன் தேவனுடைய வார்த்தையை விடாமுயற்சியாக ஆராய்கிறானோ அவன் கவலையீனமாக வாசிக்கிறவனுடைய கண்ணுக்கு காணப்படாத அநேக பெரிய சிறந்த சத்தியங்களை கண்டு கொள்ளுவான். எழுப்புதலான வார்த்தைகளை நாம் நமது இருதயத்திலே வைத்து சிந்தனை செய்தால் அவைகள் ஜீவ ஊற்றிலிருந்து ஓடி வருகிற நதிகளை போலிருக்கும். ஜெபம் செய்யாமல் வேதத்தை வாசிக்க கூடாது. அதன் பாகங்களை திறந்து முன்னே பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சம் கிடைக்கும்படி கேட்க வேண்டும். அப்பொழுது அது நமக்கு அளிக்கப்படும். நாத்தான்வேல் இயேசுவண்டை வந்த பொழுது, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று இரட்சகர் சொன்னார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அறிகிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். சத்தியம் எது என்று அறிந்து கொள்ள நமக்கு அறிவை தரும்படி இரகசியமான இடங்களில் நாம் ஜெபத்தின் மூலம் இயேசுவை தேடினால் அவர் அங்கு நம்மையும் காண்பார். தெய்வ வழி நடத்துதலை மனத்தாழ்மையோடு தேடுகிறவர்கள் யாரோ அவர்களுடனே ஒளியுள்ள உலகத்து தேவ தூதர்களும் வந்து இருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் இரட்சகரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறார். கிறிஸ்துவையும் அவருடைய நீதியின் பரிசுத்தத்தையும் அவராலே நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய இரட்சிப்பையும் உலகத்துக்கு காட்டுவதே அவருடைய முக்கிய வேலையாகும். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று இயேசு சொல்கிறார். சத்திய ஆவியானவர் ஒருவரே தேவனுடைய சத்தியத்தை பிரயோஜனமுள்ளதாக படித்து கொடுக்கக்கூடிய உபாத்தியாயர். மனுக்குலனத்துக்காக தமது குமாரன் மரிக்கும்படி அவரை கொடுத்து மனுஷனுக்கு போதகராகவும் எப்பொழுதும் வழிகாட்டியாகவும் இருக்கும்படி தமது ஆவியை நியமித்திருக்கிறபடியால் தேவன் எவ்வளவாக மனுஷனை மதிக்கிறார் என்று பாருங்கள். ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இங்கு இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilisamc@sudadventist.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.